நான் இன்று என்னுடைய சத் சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்ல மட்டுக்குடியில் வான்மீரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனையவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த முறையில் இன்று இரு அன்பர்களிடமிருந்து ஒவ்வொரு கேள்வி வந்திருக்கின்றது. அதே போல் அந்த குடும்பத்தினரிடமிருந்து தொடர்ச்சியாக அவர்கள் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து சில விளக்கங்களை கேட்பார்கள். எங்களுடைய நற்சிந்தனைகளில் இருந்தோ அல்லது புதன்கிழமை சத்சங்கத்தில் இருந்தோ அதன் முறையில் இன்றும் கோடிட்டு சில செய்திகள் அனுப்பியிருக்கின்றார்கள் விளக்கத்திற்கு. இவற்றிற்கு முடிந்தளவு நாங்கள் பதில் காண்போம். முதலாவதாக அவர்கள் அனுப்பிய கோடிட்டு அனுப்பிய விடயம், எண்ணங்களை பகுத்தாய்ந்து நோக்கங்களை தூய்மை செய்து அசுத்தத்தை நீக்க வேண்டும். இது கடவுளை உணர்தலாம். தூய்மையே நோக்கம். உணர்ச்சி நீங்கி அறிவு வளர வேண்டும். ஞானம் ஏற்பட கடவுளை உணரும் வரை அறிவும் தருக்கமும் துணை செய்யும் என்று சத்குரு கிரிய பாபாஜியின் உபதேசம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அவர்கள் சொன்ன சொற்கள், இந்த கோடிட்டு அனுப்பிய இந்த வசனங்களுக்கு முடிந்தளவு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்தே கூடுதலாக பதில் கண்டுவிடலாம். எண்ணங்களை பகுத்தாய்ந்து செய்து நோக்கங்களை தூய்மை செய்து அசுத்தத்தை நீக்க வேண்டும். எண்ணங்கள் மூலம்தான் செயல்கள் இடம்பெறுகின்றன. ஆகவே நாங்கள் எந்த செயல் செய்யும் முன்னும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, எண்ணங்களை பகுத்தாய வேண்டும் என்று. செயல் செய்ய முடியும் செயல் செய்ய முன் அதான் ஒரு முறை இல்லை, இரண்டு முறை மூன்று முறை சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று சைவ சித்தாந்த அருளாளர்கள் கூறுகின்றார்கள், பாபாஜியும் கூறுகின்றார். அது அதனுடைய பொருள். அடுத்ததாக இப்படி செய்து கொண்டிருப்பதால் இதனால் கடவுளை உணரலாம் என்று பாபாஜி சொல்கின்றார். அது சைவ சித்தாந்தத்து கோட்பாடும் ஆகும். தூய்மையே நோக்கம். தூய்மை என்றது உண்மை வாழ்வு. ஆகவே உண்மை வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பாபாஜி தூய்மையே நோக்கம் என்று கூறுகின்றார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இங்கு அமைகின்றது. அடுத்தது சொல்கின்றார், உணர்ச்சி நீங்கி அறிவு வளர வேண்டும். இங்கு உணர்ச்சி என்று பாபாஜி ஒரு வசனத்தில் கொடுக்கின்றார். உணர்ச்சி நீங்கி அறிவு வளர வேண்டுமென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பொறிகளின் நீக்கம். எங்களுடைய ஐந்து பொறிகளை நாங்கள் ஐந்து பொறிகளின் உணர்ச்சிகளிலிருந்து நாங்கள் சிறிது சிறிதாக நீங்க வேண்டும். இந்த புறப்பிலோ எந்த புறப்பிலோ அப்படி நீங்குவோமாக இருந்தால்தான் அங்கு அறிவு வளர்ந்து கொண்டே வரும். ஆகவே கருவி நீக்கம்தான் அறிவு வளர்ச்சி என்பது இன்னொரு செய்தி. அடுத்ததாக, ஞானம் ஏற்பட கடவுளை உணரும் வரை அறிவும் தருக்கமும் துணை செய்யும் என்று பாபாஜி உபதேசிக்கின்றார். இதுதான் பாபாஜியின் செயல். எங்கள் சாதகர்கள் எல்லோருக்கும் அவர்கள் எங்களுடைய நிலையை உயர்த்துகின்றார். உயர்த்தி பாச ஞானத்தில் இருந்து கடக்க பண்ணி பசு ஞானத்தை கடக்க வைக்கின்றார். அது ஆன்ம இடேற்றம் அல்லது பசு ஞானம் என்று சொல்லலாம், ஆன்ம ஞானம். அந்த நிலையில் இறைவன் திருவடியில் எங்களை சேர்ப்பது பாபாஜியின் நோக்கம். அதன் பின் இறைவன் குருவாக வந்து எங்களை ஆட்கொள்ளுவார் பதிஞானத்திற்காக என்பது சைவ சித்தாந்த விளக்கம். இங்கு ஒரு முக்கியமான விடயம் கொடுக்கப்படுகின்றது பாபாஜியினால். அது என்ன? கடவுளை உணரும் வரை அறிவும் தருக்கமும் துணை செய்யும் என்று சத்குருக்கிரியா பாபாஜி கூறுகின்றார். இங்கு அறிவு என்பது என்ன, தருக்கம் என்பது என்ன? மிகவும் முக்கியமான விடயம். அதற்குரிய பதில், அந்த ரெண்டு சொல்லுக்குரிய பதில் சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக புதைந்திருக்கின்றது. அறிவென்பது ஞான அறிவு. அதை நாங்கள் ஞான நூல்களை கேட்டல் மூலம் அறிகின்றோம். தருக்கம் என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஞான நூல்களை நாங்கள் கேட்க வேண்டும், கேட்டவற்றை சிந்திக்க வேண்டும், சிந்தித்தவற்றிலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். அதை பாபாஜி இங்கு அழகாக ரெண்டு சொற்களில் கொடுக்கின்றார். அதாவது அறிவும் தருக்கமும் துணை செய்யும் என்று சொல்கின்றார். அறிவு என்பது ஆன்மீக கேட்டல் அறிவு. தருக்கம் என்பது கேட்ட ஆன்மீக அறிவை சிந்தித்தல் என்பது தருக்கம் என்று பொருள்படும். ஆகவே அறிவும் தருக்கமும் துணை செய்யும் என்று பாபாஜி நாசுக்காக சொல்லிவிட்டார். ஆகவே ஞான நூல்களை கேட்டல் அறிவு, ஆன்மீக நூல்களை கேட்டல் என்பது அறிவாகவும் தருக்கம் என்பது கேட்டலை சிந்தித்தலாகவும் அமைகின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். அதிலிருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சைவ சித்தாந்தம் கூறி முடிக்கின்றதென்றால், நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டவற்றை சிந்திக்க வேண்டும், சிந்தித்ததை தெளிய வேண்டும். அந்த தெளிவு நிலைதான் கடவுளை உங்களுக்கு காட்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதை பாபாஜி இங்கே பரிந்துரைக்கின்றார். இந்த ரெண்டு சொற்களையும் சொல்லி அறிவும் தர்க்கமும் உங்களுக்கு துணை செய்யும், அதன் வழி நின்றால் நீங்கள் கடவுளை உணரலாம் என்பது பாபாஜியின் செய்தி. இதை அன்பர்கள் கோடிட்டு அனுப்பியிருந்தார்கள். அடுத்த நான்கு வசனம் கோடிட்டிருக்கின்றார்கள். ஞான ஒளி ஆகிய கிரியா பாபாஜி நமது நிலைத்த நண்பராக இருக்க வேண்டும். கடவுளை அடைந்த பாபாஜியை பற்றியும் அவரது தெய்வீக பணி பற்றியும் பலர் அறிந்திருக்கின்றார்கள். அவரிடத்தில் தெய்வீக ஒளியை கண்டவர் பலர். புனிதமும் தெய்வீகமும் கலந்த உருவம் அவருடையது. இலக்கிய, தத்துவ, உளவியல், அறிவியல் மாணவர்கள் அவரிடம் நிறைய செல்வத்தை பெறலாம். அவரிடம் இருப்பது புது அனுபவங்கள் நிறைந்த வளமான உலகம் என்பதை கோடிட்டிருக்கின்றார்கள். இது பாபாஜியின் சிறப்பு நிலை என்று சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் ஒரு பொது நிலையும் இருக்கின்றது, சிறப்பு நிலையும் இருக்கின்றது. அது பொருள்களாக இருக்கலாம், உயிர்களாக இருக்கலாம். ஆகவே பாபாஜியின் சிறப்பு நிலைதான் இது. அவர் தன்னுடைய பயிற்சி மூலம் கடவுளை அடைந்திருக்கின்றார். சொரூப சமாதி மூலம் கடவுளின் கீழ், கடவுளின் ஒளியில் அவரும் இருக்கின்றார். அந்த ஒளியை எடுத்து எங்கள் சாதகர்களுக்கு ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றார். ஆன்மீக ஒளி பாபாஜியின் இது சிறப்பு நிலை. ஆகவே இந்த சிறப்பு நிலையில் அவர் இருக்கின்றார். அவரை நாங்கள் நண்பராக பாவிக்க வேண்டும். எங்களுடைய சாதனையில் அவருடைய குருவின் அதாவது சத்குருவின் உதவியுடன் நாங்கள் எங்களுடைய பரம்பொருளை உணர வேண்டும், பதி ஞானத்தை அடைய வேண்டும் என்பது அதன் சுருக்கம். அவருடைய தெய்வீக ஒளியை கண்டவர் பலர், புனிதமும் தெய்வீகமும் கலந்த உருவம் அவருடையது என்பது அவருடைய சிறப்பு நிலைக்குரிய விடயம். இதை அருளாளர்கள் அவருடைய சாத அவர்களுடைய கிரியா யோகத்தில் இருக்கும் அருளாளர்கள் சிலர் அவற்றை உணர்ந்திருக்கின்றார்கள், எடுத்திருக்கின்றார்கள் என்பதை யோகி ராமையா அவர்கள் மூலமும் மற்றைய குருக்கள் குருமார்கள் மூலமும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இது அவருடைய நிலையை குறிக்கின்றது. அதற்கு பின் எல்லா மாணவர்களும், அதாவது அது இலக்கியமாக இருக்கலாம், தத்துவமாக இருக்கலாம், உளவியலாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், எல்லா மாணவர்களும் அவரிடம் இருந்து நிறைய செல்வத்தை பெறலாம் என்று சொல்கின்றப்படுகின்றது இந்த வசனத்தில். இங்கு செல்வம் என்றால் என்ன? பணமா? இல்லை, அறிவு. ஆகவே பாபாஜியிடம் அவ்வளவு அறிவு புதைந்திருக்கின்றது. அவருடைய விடயங் இப்படியான மாணவர்கள் கூட உலகியலில் இருப்பவர்கள் அவரிடம் இருந்து பல செல்வத்தையும் பெறலாம் என்பது ஒரு ஊக்க கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ரெண்டு வசனங்களை கோடிடுகின்றார்கள். வாழ்வின் முழுமையை அடைய தன்னலமற்ற செயல்களை பரிந்துரைக்கின்றார் பாபாஜி. உன் மூலத்தை நீ மறக்க கூடாது. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே மீண்டும் செல்வாய். கடவுளே எல்லாவற்றுக்கும் மூலம். அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார். அவரை உணர்ந்து அவர் உணர்வில் வாழ வேண்டும் என்கின்றார். எவ்வளவு அருமையான செய்தி! தனக்கு மேல் கடவுள் இருக்கின்றார் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகின்றார் இங்கு. அதுதான் பரம்பொருள். ஏனென்றால் அவர் அந்த கடவுளை நாங்கள் அடைவதற்குத்தான் உதவி செய்கின்றார், தன்னுடைய சொரூப சமாதி நிலையிலிருந்து. ஆகவே அதற்கு மேலான நிலை பதிஞானம் என்ற ஒன்று இருக்கென்பதை இங்கு மறைமுகமாக தெரிவிக்கின்றார் பாபாஜி. ஆகவே அவர் தன்னுடைய செயலை, தான் எப்படி இருக்கின்றேன், அது மாத்திரமல்ல எங்களை அதை எவ்வாறு ஞாபகப்படுத்துகின்றார் என்றால், நாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அது மூலம், அந்த மூலத்திற்கே எல்லோரும் திரும்பி செல்வோம் என்பதை கூறுகின்றார். அதற்காகத்தான் இந்த கிரியா யோகம். நாங்கள் மூலத்தில் இருந்து வந்தோம், மூலத்திற்கு செல்கின்றோம் என்பது உண்மை. அதை பல பிறப்புகள் ஊடாக சென்று கொண்டே இருப்போம். இறுதியில் அந்த மூலத்திற்குத்தான் செல்லப் போகின்றோம் என்பது உண்மை. ஆனால் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வது என்பது இங்கு முக்கியமான கருத்து. இந்த கிரியாயோகா பயிற்சி மூலம், இந்த சூட்சும உடல்களுக்குரிய பயிற்சிகளை, எங்களுக்கு கிடைக்கும் உடல்களில் எல்லாமே நாங்கள் பாபாஜியை பின்பற்றி இந்த பயிற்சியில் நின்று எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை, அதாவது பசு ஞானத்தை நாங்கள் அடைய வேண்டும். அதை அடைந்த பின் அதற்கு மேலாக பதிஞானம் எங்களுக்கு கிட்டும் என்பது சிறிது விவரமான விடயமாக இந்த சொற்களில் அமைகின்றன. ஆகவே நாங்கள் மூலத்தில் இருந்து வந்தோம், மூலத்துக்கே போகின்றோம், போகும் போது இந்த சூட்சுமத்தை தான் கொண்டு போகலாம் என்பது ஒரு மறைமுகமான பதிலாக இங்கு பார்க்கலாம். அடுத்தது சொல்கின்றார், கடவுள் நமக்குள்ளே இருக்கின்றார், நம் நித்திய நண்பர் அவரே. தொண்டு, ஒழுக்கம், பக்தி, தியானம் ஆகியவற்றின் மூலம் அவரை உணர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கோடிட்டிருக்கின்றார்கள். அது உண்மை. நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம், எங்களுடைய எங்களுடைய உடலுக்குள், இதயத்தில், இதய கமலத்தில் இறைவன் பரம்பொருள் வீற்றிருக்கின்றான். அங்கு பரம்பொருள் வீற்றிருக்கின்றான் என்றால் அந்த பரம்பொருளின் பாதத்தில் பாபாஜி அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள். ஆகவே அந்த திருவருளும் குருவருளும் எங்களுடைய இதயத்திலேயே உண்டு. ஆகவே குருபணி, இறைபணி நின்று நாங்கள் அவர்களை உணர வேண்டும் என்பது இங்கு ஒரு மறைமுக செய்தி என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு இன்னும் ரெண்டு மூன்று இடங்களில் கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதை என்னவென்று பார்த்து விடுவோம். அதாவது பாபாஜி சொல்கின்றார், சத்குரு பரிந்துரைக்கின்றார் என்று தொடங்குகின்றது. அவர் தன்னை ஏற்குமாறு பரிந்துரைக்கின்றார். பாபாஜி சொல்கின்றார், சாதகர்களுக்கு தன்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாதகர்களே. ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். தெய்வீக அருள் மலர நம் மனச்சாட்சி தெளிவாக இருக்க வேண்டும். தோன்று வருகின்ற பேற்றில் நம்பிக்கை வேண்டும். என் மனச்சாட்சியிடம் உண்மையா தன் மனச்சாட்சியிடம் உண்மையாக இருப்பவனே ஆற்றல் மிக்கவன் என்கின்றார் பாபாஜி. இங்கு உண்மை வாழ்க்கை பரிந்துரைக்கப்படுகின்றது. சுருக்கமாக சைவ சித்தாந்த அடிப்படையும் அதுவேதான். அடுத்ததாக அவனுக்கு கடவுளிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். அவன் என்றால் நாங்கள் ஆன்மீக பாதையில் மேலும் முன்னேற வேண்டும். ஒளி நமக்குள் இருக்கின்றது. கடவுளின் மீது மனத்தை நிலைநிறுத்து அகந்தையை கொள். உலக சகோதரத்துவத்தை மேற்கொள். எல்லோரையும் நேசி வாழ்க்கை நிறைவு பெறும். ஞானத்தால் செய்யப்பட்ட தங்கம் இதோ. குருதேவரின் வார்த்தையும் செயலும் தெய்வீகமானவை. கர்மத்தை அவர் பெரிதும் சிறப்பிக்கின்றார். செயலாகிய கர்மம் வாழ்க்கையின் முழுமையான மாற்றத்தை கொண்டு வரும். நம்மை எப்போதும் மகிழ வைக்கும். இந்த பல சொற்களில் என்ன அடங்கி இருக்கின்றது என்றால் அவருடைய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை மிகவும் விளக்கமாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வசனத்தில் கொடுக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த நான்கு வழிகள் நின்றுதான் அந்த சரணாகதியை பெற வேண்டும். அந்த சரணாகாதி மூலம்தான் கடவுளை உணரலாம். உணர்வதற்கு மேலாக நாங்கள் ஞானத்தை பெறலாம் என்பது ஒரு சுருக்கமான கருத்தாக இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது சொல்கின்றார், மற்றவர்கள் விடுதலை பெறுவதற்காகவே அவர் உரைகின்றார். பிறர் விடுதலைக்காகவே அவர் தம் செயல்கள் அமைகின்றன. அவர் ஞான ஒளி இப்போதே நம் மீது ஒளியை பாய்ச்சுகின்றார். எவ்வாறு கேள்விக்குறி. இக்கேள்விக்கு இனித்தான் விடை காண வேண்டும் என்பது முடிவு வாக்கியம். ஆகவே பாபாஜி என்னத்திற்காக உரைகின்றார் என்பதன் விளக்கம் இங்கு கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய ஆன்ம நிலையை உயர்த்துவதுதான் பாபாஜியின் கடமையாக அவர் அதை செய்கின்றார். பரம்பொருளின் கடமை என்ன? இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அனாதியிலேயே ஆணவத்துடன் கட்டுண்டிருக்கின்றது. அந்த ஆணவ பிடியிலிருந்து இந்த ஆன்மாவை தளர வைத்து தன்னுடைய ஒளியை நோக்கி எடுக்க வேண்டும் என்பது இறைவன் பரம்பொருளின் இச்சை. பாபாஜியின் இச்சை என்ன? கிரியா சாதகர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த சாதனையை கொடுத்து இந்த சாதனை வழியில் உண்மையாக உண்மை வாழ்க்கை வாழ்ந்து எவ்வாறு சாதனையில் வெற்றி பெறலாம் என்ற வழியை காட்டி அவர்களுடன் உடன் இருந்து பரம்பொருள் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பது போல எங்களுடைய சாதகர்களுடைய சாதனையில் பாபாஜி உடனிருந்து அவர்களை உயர்த்துகின்றார். அந்த நேரத்தில் ஒரு கூற்றையும் கூறுகின்றார், உன்னுடைய சுமைகளை என்னிடம் இறக்கிவிட்டு நீ உன்னுடைய சாதனை பாதையில் வீறு நடை போடு, நான் உன்னுடைய சுமையை தாங்குகின்றேன் என்றும் கொடுக்கின்றார். எத்தனை பேர் அதை நம்பிக்கை வைத்து இறக்கி வைப்பார்கள் என்பது அவர்களுடைய உணர்வு நிலையையும் வினையையும் பொறுத்தது. ஆகவே அதுதான் உண்மை. பரம்பொருள் என்ன செய்கின்றாரோ இந்த உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லோருக்கும் அதன் கீழ் பாபாஜி கிரியா சாதகர்களுக்கு இவற்றை தன்னுடைய சாதக அருகிய குழந்தைகளுக்கு இவற்றை செய்கின்றார், செய்ய முனைகின்றார் என்பது அவருடைய கருத்து. ஆகவே எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் நாங்கள், இவ்வளவு கருத்துக்களை கேட்கின்றோம், படிக்கின்றோம், அதை சிந்திக்க வேண்டும், தெளியும் போது அதிலிருந்து ஆனந்த கூத்தாடலாம் என்பது அவருடைய செய்தி. அதற்கு பின் இன்னும் இரண்டு வசனங்கள் மாத்திரம் கூறி அனுப்பியிருக்கின்றார்கள். உலகில் துன்பம் நிறைந்திருக்கின்றது. கிரியா யோகத்தின் அடிப்படையில் செயல்பட்டு துன்பத்தை நீக்க வேண்டும். இயற்கையின் பக்கங்களை புரட்டி கவனமாக படியுங்கள். அறிவின் ஒளி சச்சிதானந்த ஒளி நமக்கு வழிகாட்டியாக நண்பராக அறிஞராக இருக்கட்டும். இவ்வளவு அற்புதம். சுருக்கமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து முழுவதும் இந்த மூன்று சொற்களில் கொடுக்கப்படுகின்றது. அதாவது நாங்கள் இந்த அறிவு நிலையை ஞான நூல்களில் இருந்து எடுக்க வேண்டும். எடுத்தவற்றை சிந்திக்க வேண்டும். சிந்தித்ததிலிருந்து தெளிய வேண்டும் என்பது ஒரு கருத்து இவற்றில் அடங்கி இருக்கின்றது. இது இயற்கையின் பக்கங்களை புரட்டி பார்த்தாலும் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம் என்பது போல் பல இடங்களிலும் இது ஊர்ஜிதமாகும் என்பது இதனுடைய கருத்து. அறிவின் ஒளி சச்சிதானந்த ஒளி என்று சொல்லப்படுகின்றது. இந்த அறிவு என்பது புத்தக அறிவில்தான் தொடக்கம், அது உண்மை. ஆனால் அது அல்ல முழுமையான அறிவு. இறுதியாக அந்த அறிவு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூலமாக சச்சிதானந்த அறிவு அல்லது சச்சிதானந்த ஒளியாக வேண்டும் என்பது பாபாஜியின் நித்திய செய்தியாக கொடுக்கப்படுகின்றது. இதுதான் அவர்கள் கோடிட்டு அனுப்பிய செய்தி. ஆகவே அவர்களுக்காக இவற்றினுடைய பொருளை கண்டோம். இன்னும் ரெண்டு கேள்விகள் உண்டு, முடிந்ததுக்கு பதில் காண்போம். ஒரு அன்பருடைய கேள்வி. ஐயா, நாங்கள் கிரியா யோகத்தில் பயணிக்கின்றோம். கிரியா பாபாஜியின் சாதனா சக்தியாக கிரியா அன்னை அவர்கள் இருக்கின்றார்கள். கிரியா அன்னை அவர்கள் எங்களுக்கு எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்கின்றார்கள் என்பதை அறிய விரும்புகின்றேன் என்பது இந்த அன்பருடைய கருத்து. படித்ததையே கூறிவிடுவோம். இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி தெய்வீக குரலில் அன்னையை பற்றிய சிறப்பு செய்தி சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜி சொல்கின்றார், நீலகண்டன் ஜோகி ராமையாவை வைத்துத்தான் அந்த கூற்றை கொடுக்கின்றார். அது எல்லோருக்கும் பொருத்தம். அவர் ரெண்டு மூன்று இடங்களில் குறிப்பு கொடுக்கின்றார், நீங்கள் போய் சில இடங்களில் தவம் செய்யுங்கள். 1952 அப்போது அங்கு தெய்வீக அன்னை, அதாவது கிரியா அன்னை உங்களுக்கு உதவியாக இருப்பாள் என்று. அதிலிருந்து என்ன புலப்படுகின்றது? எங்களுடைய சாதனை, எங்களுடைய தவம், எங்களுடைய செயல்கள் கிரியா சாதகர்களுக்கு இயக்கமாக அந்த நிலையில் நாங்கள் வீறு நடை போடுவதற்கு இருந்து உதவி செய்து கொண்டிருப்பவள் கிரியா அன்னை என்பது பாபாஜியின் மறைமுக செய்தி. ஆகவே கிரியா சாதகர்களுடைய வாழ்க்கையில் அன்னையின் உதவி எங்கு என்று பார்த்தால், பாபாஜி இதை பல இடங்களிலும் தொட்டு காட்டியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த இரு ஆன்மாக்களையும் அவர் ஆட்கொண்டு தன்னுடைய சொண்டை புதுப்பித்து கொண்டு செல்லும் நேரத்தில் 1952-53 எங்கு இவர்கள் சென்றாலும் பாபாஜியை நேரே தரிசிக்க இமயமலைக்கு கூட சென்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூட கிரியா அன்னை தான் வந்தவர்களினுடைய விடயங்களை பார்க்கின்றாள் என்பது பாபாஜியின் செய்தி. அதாவது இயக்கத்தை அவள் பார்க்கின்றாள், பாபாஜி அவள் மூலம் சாதகர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார் என்பது இந்த அன்பருக்கு கொடுக்கக்கூடிய கருத்து. ஆகவேதான் ஜோகி ராமையா அவர்களின் சாதனை பரிந்துரைப்பில் கிரியா அன்னையை நோக்கி சாதனை நீங்கள் செய்ய வேண்டும், அந்த சாதனைக்குரிய உகந்த நேரம் 11:30 அதிகாலை 12:30 வரைக்கும் 1 மணி நேரம் பரிந்துரைக்கப்படுகின்றது. இது அன்னையினுடைய சாதனைக்குரிய நேரம். அதுதான் உலக கோட்பாடே, அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தே. பரம்பொருள் அர்த்தநாதீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாதி, சக்தி மூலம்தான் இறைவன் முழு இயக்கத்தையும் தடத்த நிலைக்கு வந்து செய்கின்றான் என்பது இங்கு எல்லோரும் படித்த ஒன்று சைவ சித்தாந்தத்தில். ஆகவே சக்தி, சாதனா சக்தி, அருளாளர்களின் சாதனா சக்தி அல்லது இறைவனின் சக்தி, எல்லாருடைய இயக்கமும் எல்லோருடைய செயலும் சாதகர்களுக்கோ தொண்டர்களுக்கோ ஆன்மாக்களுக்கோ இயக்கத்திற்கு, அந்தந்த ஆன்மாக்களின் இயக்கம், சாதகர்களின் இயக்கம், தொண்டர்களின் இயக்கத்திற்கு உதவி புரிபவள்தான் சக்தி என்பது இங்கு கோடிடப்பட்ட ஒரு விடயம். அது சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த ஒரு மரபாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த அன்பருடைய கேள்விக்கு அப்படி பதில் காண்போம். இன்னொரு அன்பர் ஒரு கேள்வியை கொடுத்திருக்கின்றார். இப்போது மகா கும்பமேளா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்தியாவில். இந்த மகா கும்பமேளா என்பதை பற்றிய சிறிய விளக்கம். அந்த அன்பர் கேட்ட கேள்வி, இந்த மகா கும்பமேளா ஐயா நடைபெறுகின்றது, அதை பற்றிய செய்தி படித்தேன். தேவர்கள் அசுரர்கள் பால் கடல் கடையும் போது அந்த மத்திலிருந்து எகிரிய ஒரு அமிர்த துளி இந்த திருவேணி சங்கமாகிய அகலபாத்தில் 3 நதிகளும் சந்திக்கும் இடத்தில் ஒரு துளி அமிர்தம் விழுந்ததாகவும், அந்த இடத்தில் மகா கும்பமேளா நேரத்தில் அந்த நீரில் நீராடி அந்த அமிர்தத்திலே அமிர்தத்தின் அமிர்தம் பட்ட நீரில் நீராடி அதில் இருக்கும் ஆன்மீக விடயங்களை தாங்கள் எடுக்க வேண்டும் என்று மக்கள் சென்று அந்த மகா கும்பமேளாவில் அங்கு நீராடுவார்கள் என்று செய்தி படித்தேன் ஐயா, இது உண்மையா என்பது அவருடைய கேள்வி. அவருக்கு சுருக்கமாக பதில் சொல்லுகின்றேன் விரிவாக செல்லாமல். இந்த திருவேணி சங்கம் என்பது இயற்கையில் நீங்கள் சொன்னது உண்மை அம்மா, ஆனால் பாற்கடலில் இருந்து பாய்ந்த ஒரு அமிர்த துளி அந்த இடத்தில் விழுந்தது என்பது நான் கேள்விப்படவில்லை, ஆனால் நிச்சயமாக உண்மையாக இருக்கும், அதில் ஒரு தப்பும் இல்லை. ஏன் இதன் விளக்கம் என்ன? சாதகர்களுக்கு சித்தாந்திகளுக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? கிரியா பாபாஜியின் கிரியா யோகம் எதை என்னத்தை சொல்கின்றது? எல்லாம் ஒன்றுதான். இந்த மூன்றும் சந்திக்கும் இடம் திருவேணி சங்கமம் என்று அண்டத்தில் உண்டு அலகபாத்தில் பிண்டத்தில் எங்களுடைய புருவ மத்தி, அதான் அண்டத்தில் இருப்பது பிண்டம். புருவ மத்தியில் இந்த மூன்று மூச்சு காற்றுக்களும் வலது சுவாசம் இடது சுவாசம் நடு சுவாசம் சந்திக்கும் சந்தி. ஆகவே இந்த மூன்று சுவாசத்தையும் வைத்து நடு சுவாசத்தில் எங்களுடைய பிராணாயாம பயிற்சி செய்து குண்டலினி பிராணாயாம பயிற்சி, அதை வலது சுவாசம் இடது சுவாசமாக மாறி 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 கடைந்து இறுதியாக அந்த குண்டலினி சக்தியை கபாலத்துக்கு கொண்டு வந்து அதன் வழியாக வெளியே சென்று வரும் சக்தியை பெறலாம் என்பது கிரியா யோகத்தில் கிடைக்கும் ஒரு சித்தி. ஆகவே அங்கு திருவேணி சங்கமம் அங்கு அமிர்தத்துளி அந்த தண்ணீரில் விழுந்ததாக வரலாறு எங்களுடைய உடலில் அது என்ன? இந்த மூன்று மூச்சு காற்றுக்களையும் வைத்து நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை பிராணாயாம பயிற்சி குண்டலினி பிராணாயாம பயிற்சி கிரியா யோகா ஐந்து உடலுக்கான பயிற்சிகளை செய்யும் போது இந்த கபாலத்தில் இருந்து அமிர்தம் சொரியும் என்பது கிரியா யோக விளக்கம் பாபாஜி குருமார்கள் மூலம் கொடுத்தது. அது உள்ளே நாங்கள் உணரும் அமிர்தம், அது எங்களுடைய தொண்டக்குழியில் நாங்கள் உணரலாம். எங்களுடைய சாதனையின் ஒரு கட்ட உச்ச கட்டத்தில் எல்லாராலும் உணரலாம். அதான் அந்த அமிர்த துளி அண்டத்தில் நீங்கள் கூறுவது சாதகரே, அதில் ஒரு துளி அந்த திருவேணி சங்கமத்தில் அந்த மூன்று நதிகளும் சந்திக்கும் இடத்தில் விழுந்ததாகவும் அதை தேடி மக்கள் எல்லோரும் மகா கும்பமேளாவில் சென்று அந்த இடத்தை அவர்கள் அந்த வைப்ரேஷன் என்று சொல்லலாம், அந்த நீராடல் என்று சொல்லலாம், அதை எடுக்கின்றார்கள். அவ்வளவையும் பாபாஜி எங்களுடைய உடலிலேயே காட்டி தந்திருக்கின்றார் கிரியா யோகம் மூலம். ஆகவே அது அண்டத்தில் நீங்கள் போய் உங்களுடைய தூல உடலில் அதை எடுப்பது, ஆனால் உங்களுடைய சூட்சும உடலில் வீட்டில் இருந்து கொன்றே இந்த சாதனையை செய்து நாங்கள் பொருளாம் என்று யோகி ராமையா அவர்கள் சுவாமி ராம் அவர்கள் இதை கூறியிருக்கின்றார்கள். அதில் வெற்றியும் அடைந்திருக்கின்றார்கள் ஓரளவு. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில், மகா கும்பமேளா மிகவும் முக்கியமானது, அங்கு நாங்கள் முக்கியமாக செல்ல வேண்டும் என்றதற்கு உரிய எங்களுடைய அருளாளர்கள் கிரியா அருளாளர்களுடைய வாக்கு என்னவென்றால், அப்படியான இடங்களில்தான் அருளாளர்கள் எல்லோரும் சூட்சுமமாக கூடுவார்கள். நாங்கள் ஏன் இந்த சத்சங்கத்தை மேலாக மதிக்கின்றோம்? ஏனென்றால் சத்சங்கத்தில் எல்லா அருளாளர்களும் இங்கு எங்களை குழுமி இருக்கின்றார்கள். எங்களுடைய ஊன கண்ணுக்கு அவர்கள் தெரிய மாட்டார்கள், ஞான கண்ணுக்கு தெரிவார்கள், ஆனால் உணரலாம். அதே போல் இங்கேயே குழுமி இருக்கின்றார்கள் என்றார் சிவனடியார் கூட்டம் சாதகர் கூட்டத்தில் கூட்டம். ஆகவே இந்த அண்டத்தில் இருக்கும் இந்த திருவேணி சங்கமத்தில் இந்த கும்பமேளா நேரத்தில் பல அருளாளர்களும் தங்களுடைய இடங்களிலிருந்து இங்கு வருவார்கள் சூட்சும நிலையில். ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் நிற்பது மிகவும் விசேஷம். ஏனென்றால் அந்த அவ்வளவு பேர்களுடைய அதிர்வையும் நாங்கள் உணரலாம், ஆனால் நாங்கள் உணரும் தன்மையில் போய் நிற்க வேண்டும். இருப்பினும் அந்த தன்மை கிடைக்காவிட்டாலும் அந்த இடத்தில் போய் அந்த நேரத்தில் நீராடி அந்த இடத்தில் நின்றால் ஏதாவது ஒரு பங்காவது உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. 100% கிடைக்காவிட்டால், ஏனென்றால் அது கிரியா யோகத்தில் யோகிலாமைய அவர்கள் சச்சங்கத்தில் எல்லோரும் இருப்பதற்குரிய காரணமே அந்த சத்சங்கத்தில் வரும் விடயம் யார் மூலமாக வந்தாலும் அதில் 25% அதில் இருப்பவர்களுக்கு பங்கு என்று சொல்லுவார். அதே தியரியின்படி நாங்கள் திருவாணி சங்கமத்தில் என்ன நடக்கும் என்பதையும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த திருவாணி சங்கம நிகழ்வு ஜனவரி மாதம் பௌர்ணமி தினத்தில் இருந்து மாசி மாதம் பௌர்ணமி தினம் நான் நினைக்கின்றேன் 14ஆம் தேதி 11ஆம் தேதி வருகின்றது. இன்னும் சில நாட்கள் இருக்கின்ற இல்லை இன்னும் பல நாட்கள் இருக்கின்றன, 2 கிழமை. அது வரைக்கும் இந்த கும்பமேளா கொண்டாடப்படுகின்றது. அது இந்த முறை வந்த கும்பமேளா 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருவதை மகா கும்பமேளா என்று சொல்வார்கள். இந்த அடியவரின் கேள்விக்காக அதுதான் சிறப்பான கும்பமேளா. இந்த முறை வந்திருப்பது 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் கும்பமேளா. ஆனால் ஒவ்வொரு வருடமுமே கும்பமேளா உண்டு. வெவ்வேறு நதிக்கரைகளில், கங்கை நதிக்கரைகளில், வெவ்வேறு நகரங்களில் அங்கு நடப்பதாக கேள்வி. நான் முழுமையாக அதை தொடரவில்லை. இருப்பினும் கருத்துவாறு கூடுதலாக சாதாரணமான கும்பமேளா ஒவ்வொரு வருடமும் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆகவே எல்லோரும் அதுக்கு செல்ல வேண்டும் என்று இச்சைப்படுங்கள். அதில் ஒரு விதமான குறையும் அல்ல. ஆனால் எங்களுடைய உடலிலேயே நாங்கள் காணுவதுதான் உங்களுடன் அடுத்தடுத்த பிறப்புகளில் உங்களுடைய ஆன்மாவுடன் பயணம் செய்யும் என்பதுதான் இங்கு கருத்து. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்காக இவ்வளவு தூரம் உங்களை கூட்டி சென்றேன். மீண்டும் ஒரு முறை இதன் விளக்கங்களை மேலும் பார்க்கலாம் என்று சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இப்போது இரவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி இரவனையாவை காணவில்லை இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் சிறப்பான முறையில பல குறியீடான கேள்விகளுக்கெல்லாம் பாபாஜி தெய்வீக குரல் இருந்தோம் அதுல நுணுக்கமா எடுத்து சைவ சித்தாந்த கருத்துகளையும் ஓமானம் காட்டி சிறப்பான முறையில இந்த சத்சங்கத்துக்கு ஒரு ஊன்றுகோலா பாபாஜி இருந்து அருமையான ஒரு கேள்விக்கெல்லாம் பதில நமக்கு வாரி வழங்கியிருக்கிறார். அதுல ரொம்ப சிறப்பு. அதே போல நம்மளுடைய சாதனாவுடைய முன்னேற்றத்தை பத்தியும் இதுல சில சில குறிப்புகளை பத்தி அந்த கேட்ட கேள்வியிலே சத்சங்கத்துல நம்ம அறியப்பட்டோம். அன்னையினுடைய சக்தியை பத்தியும் சிறப்பாக அறியப்பட்டோம். அடுத்தது கும்பமேளாவை பத்தியும் சிறப்பான முறையில எடுத்து சொன்னீங்க. சிறப்பான கருத்து. இதே போல இன்னும் நிறைய கருத்துக்களை கொண்டு வந்து இந்த சத்சங்கத்துக்கு கொடுத்து அதே போல பாபாஜியினுடைய கருணையால் இந்த சத்சங்கத்தை சிறப்படைய செய்து இன்னும் பல கருத்துக்களை நம்ம உள்வாங்கி சாதனாவை பெருக்கி வாழ்க்கையினுடைய சிறப்பான ஆன்மீக முன்னேற்றத்தை பெறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக ஒரு முடிவுரையாக அதை தொகுத்து கொடுத்தீர்கள். பாபாஜி பரம்பொருளின் அருளினால் அது உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மிகவும் நல்ல விடயம் என்று அதை இறுதியாக எல்லோரும் கேட்டதற்கு. இப்போது நாங்கள் எல்லோரும் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பரம்பொருளுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.